ஸ்ரீபகவானுவாச அசோச்சியானன்வசோச்சத்வம் ப்ரஜ்ஞாவாதாம்ச பாஷதே கதாதூன் அகதாதூம்ச நானசோசந்தி பண்டிதாஹ. ஏகாதசோயம் ஸ்லோகஹ த்விதீயே அத்யாயே. அத்ர பகவதஹ உபதேசஹ ப்ரகதஸ்லோகாதாரப்ய ப்ரவர்த்தஹ வர்த்ததே. பிரதமதஹ பகவான் சரதிசோகமாத்மவித் இதி ஸ்ருதிமனசுத்ய சோகதரணச்ச ஏகையேவ உபாயஹ அஸ்தி யத் ஞான சம்பாதனம் அபரோட்ச ஆத்ம ஞான சம்பாதனம். பரந்து பவத்திஹி அசோச்சான் அன்வசோச்சஹ த்வம் த்வம் ஏ அசோச்சஹ வர்த்தந்தே பீஷ்ம த்ரோணாதயஹ தான் பிரதி அசோச்சஹ குதஹ ஏதே பாந்தவாஹ யத்யப்யாததாயினஹ பராந்து ஏதே பாந்தவாஹ பந்துவதே மகான் தோஷஹ பவதி இத்யாதி ரீத்யா அசோச்சான் பிரதி சோச்சஸ்வம் ஏகோ தோஷ. அனந்தரம் பிரஜாவாதாம்ச பாஷதே மயா உக்தமபி குதஸ்வா கஸ்முலமிதம் விஷமேதமுபர்ஜிதம் இத்யாதி ரீத்யா உக்தமபி பவதாம் விஸ்வாசஹ ந ஜாத. அதஹ பிரஜாவாதாம்ச பாஷதே குலக்ஷயே குதோஷாஹ பவந்தி இத்யாதி உக்தமஸ்தி. சா கதாதூன் அகதாதூன் ஏ பண்டிதாஸ்தந்தி தே கதாசவஹ ஏ வர்த்தந்தி ஏ கதாசவஹ தேஷாம் பிரதி சோகஹ ந பவிஷ்யதி சோகமோஹஸ்ய தரணோபாயஹ ஆத்மஜ்ஞானமேவ இதி நிரூபிதம் அஸ்தி. ஏவம் ஸ்திதே அத்ர கேவலாத் ஜ்ஞானாத் முக்திஹ பவதி இதி நிர்தாரிதம் அஸ்தி பகவத் வசனேன. பரந்து அன்யே ஜனாஹ கேவலாத் ஞானாத் முக்தியேன சம்பவதி கிந்த கர்ம சகிதாத் ஞானாதேவ பவிஷ்யதி இதி வதந்தி. அதஹ தேஷாம் மதம் கடாக்ஷி கர்த்தவ்யம் இதி கிருத்வா உபரிபாகஸ்ய பாஷ்ய பாகஸ்ய பிராரம்பஹ யததனா அஸ்மாபிர் திரஷ்டவ்ய அத்ர தத்ர கேசிதாஹு அப்படிங்கிற பாகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். 11வது ஸ்லோகத்துல பாதியில பாஷ்யத்துல இருக்கும். இதுவரைக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு குதஸ்வா கஸ்மலம்னு சொன்ன பிறகும் அர்ஜுனன் தன் நிலையை விட்டு மாறல. பீஷ்ம துரோணாதிகள் அவளை கொல்லப்படாது, பூஜார்ஹா வரிசூதனா அப்படின்னு பூஜைக்கு உகந்தவாளை தவிர அவளை நம்ம மேல பானத்தை போடப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பகவான் சொன்ன போதிலும் அப்படி சொன்ன. அதோட மட்டுமல்ல அவனிடத்துல ஒரு விதமான சாஞ்சல்யம் இருக்கு. ஏன் அப்படி சாஞ்சல்யம் இருக்கு அப்படின்னு கேட்டா, முதல்ல யுத்தத்துக்கு வரணும்னு ஆரம்பிச்சான், யுத்தத்துல எல்லோரையும் கொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். சரின்னு யுத்தத்துக்கு வந்தாச்சு, அப்பவும் சரி, இரண்டு சேனைகளுக்கு நடுவுல என்னுடைய தேரை நிறுத்துன்னு சொல்லும் பொழுதும் மகாவீரனாகத்தான் இருந்தான். ஆனா பார்த்த பிறகு அவனுக்கு மௌட்யம் வந்துடுது. ஆகையால் இந்த மௌட்யமும் மௌட்யம் வந்தது அப்படியே இருக்கானா இல்ல பிரஜாவாதங்களை பேசுகிறான். இதனால என்ன ஆறுது, அவனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய தத்துவத்துல ரெண்டு விதமான மாறுதல் காணப்படுகிறது. ஒரு பக்கம் மௌட்யமும் இருக்கு, ஒரு பக்கம் ஞானமும் இருக்கு. அதே போலயே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறதுனால நான் தாங்களுக்கு சிஷ்யனாக இருக்கிறேன், தாங்கள் சொன்னதை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்தார். சரி, அப்படி இருந்தால் சொன்னதை பண்ண வேண்டியதானே. நயோத்யதி கோவிந்தம் முக்த்வா தூஷ்ணிம் பபூவா, நான் இனிமேல யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வெறுமனை உட்கார்றான். அப்ப சிஷ்யனா இருந்தால் நீ யுத்தம் பண்ணுன்னு சொன்னதை பண்ணணும். நான் சிஷ்யன்னு சொல்லிக்கிறேன், ஆனா சிஷியன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க மாட்டேங்கிறான். நான் புத்திசாலின்னு பேசுகிறான், மௌட்யமா நடந்துக்கிறான். இப்படி அவனுடைய சரீர அவனுடைய ஒரு தத்துவத்திலேயே அநேக விதமான மாறுதல்கள் இருக்கு. அதனால்தான் பகவான் சொல்றார், இவ்வளவு ஒரு மாறுதல் இருக்கிற உனக்கு ஆத்ம ஜானம் ஒண்ணுத்தான் உபாய், இந்த வழி அந்த வழின்னு சொல்ல முடியாது. ஆகையால் நீயோ இப்படியும் அப்படியும் மகாமோகன மோகிதனாக இருக்காய். ஆகையால் உனக்கு மோகம் சொல்லணுமையானால் அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் அழியணும். அதற்கு என்ன வழி, ஆத்ம ஜானம் ஒண்ணுத்தான் வழி என்று சொல்லி, கேவலமான ஆத்ம ஜானத்தினால்தான் மோட்சம் வரும் அப்படின்னு அதை பத்தி நான் சொல்கிறேன் ஆரம்பிச்சிருக்க. இப்படி இருக்கும் பொழுது பகவான் ஆத்ம ஜானத்தினாலத்தான் மோட்சம்னு சொல்றான்னு சொல்ற அது சரியில்லை அப்படின்னு சில பேர் ஆரம்பிக்கிறார். பகவத்கீதைக்கு முன்னால அநேகம் பெயர்கள் வியாக்கியானம் பண்ணினா, அவ ஞானமும் வேணும் கர்மாவும் வேணும் அப்படிங்கிற ஒரு பட்சி ஆகாசத்துல பறக்கணுமே ஆனால் ஒரு ரெக்கை இருந்தா போறாது, ரெண்டு ரெக்கை இருக்கணும். அதனால ஞானமும் ஒரு ரெக்கை இருக்கணும், அதே போல கர்மாவும் ஒரு ரெக்கை இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா அவ. இப்ப அப்ப நீங்க சொல்றது லோகத்துல திருஷ்டாந்தத்துக்கு சரியா இருக்கலாம், ஆனா பகவான் அப்படி சொல்லல. பகவான் என்ன சொன்னாருங்கிறது முதல்ல பார்ப்போம், அது எப்படி ஏதோ ஆகும் அப்படிங்கறது சமாதானம் சொல்ல போறோம். அதான் தத்ர கேட்டி தாகு, தத்ர கீழ் சொன்னதான விஷயத்தில் சர்வகர்ம சந்நியாச பூர்வகமான ஆத்ம ஜானத்தினால்தான் முக்தி கிடைக்கும் அஜானம் அழியும் எனக்கூடியதான விஷயத்தில் கேட்டி தாகு. சில பேர் இப்படி சொல்ற, எப்படி எதன்னம் மது சம்யுக்தம் மது ஜான்னேன சஞ்சுதம் ஏவம் தபஸ்த வித்யாதா சம்யுக்தம் பேஷஜம் மகது அப்படின்னு ஹாரித ஸ்மிருதி சொல்றது. ஸ்ருதிகள் சொல்ற மாதிரியாக ஸ்மிருதிகளும் சில விஷயங்களை சொல்றது. அந்த ஸ்மிருதி என்ன சொல்றது, வெறும் அன்னத்தை சாப்பிட முடியாது, வெறும் தேனையும் சாப்பிட முடியாது, அன்னத்துல தேனை கலந்து சாப்பிடுற. அதே விதமாக வெறும் ஞானமும் பிரயோஜனப்படாது, வெறும் கர்மாவும் பிரயோஜனப்படாது, ஞானமும் கர்மாவும் ரெண்டும் வேணும் அப்படிங்கறது அவளுடைய ஒரு கருத்து. அதான் சொல்றார் தத்ர கேசிதாகு சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாது ஆத்ம ஜான நிஷ்டா மாத்ராதேவ கேவலாது கைவல்யம் ந பிராபியதே. சுவாமின்னு சர்வ கர்ம பூர்வகமான சந்நியாச பூர்வகமான கேவல கர்ம கர்ம சந்நியாசத்தை பண்ணி ஆத்ம ஜான நிஷ்டா மாத்ராதேவா வெறும்ன ஆத்ம ஜானத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தாலே கேவல கைவல்யம் ந பிராபியதேவா. இங்க கைவல்யம்னா மோட்சம்னு அர்த்தம், ந பிராபியதேவா. அப்ப எப்ப சார் வரும், கிம் தர்ஹி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த கர்ம சகிதாத். அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத கர்மாக்கள் வேணும், ஆத்துல நம்ம பண்ணக்கூடியதான கணபதி ஹோமம் அப்படிப்பட்டதான சாதாரணமான பூஜைகள் ஜபங்கள், கார்த்திகை மாசம் பௌர்ணமி வருது திங்கக்கிழமைக்கு, பரமேஸ்வரனுக்கும் ரொம்ப இஷ்டம், மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப இஷ்டம், சுப்பிரமணிய சுவாமிக்கும் ரொம்ப முக்கியம் அந்த தினம் இருக்கே கிருத்திகா நட்சத்திரம், ஆகையால் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாசமா இருந்து சோமவாரமா இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு அன்னைக்கு ஒரு பில்வம் பரமேஸ்வரன் மேல வச்சு அபிஷேகம் பண்ணினா போறோம் அமிதமான ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அன்னைக்கு பரமேஸ்வரனோட இல்ல மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப இஷ்டம், அப்படி மூணு நாட்களும் ரொம்ப மூணு தெய்வங்களுக்கும் ரொம்ப விசேஷமான தினம். தேசே காலேச்ச பாத்திரேச்ச, உயர்ந்ததான தேசம் உயர்ந்ததான காலம் உயர்ந்ததான பாத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம யஜ்ய தான தபாதிகள்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்படி ரொம்ப விசேஷமா இவைகள்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள், எல்லோராலையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான கர்மாக்கள். இந்த ஸ்ரௌத கர்மாக்கள் அத்தியனம் பண்ணி ஆதானம் பண்ணி யார் இருக்காளோ அவளால் தான் பண்ண முடியும். ஆய ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மா ரெண்டும், ஆகையால் கிந்தர்ஹி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது, அதோட கூடின ஆத்ம ஜானா கைவல்ய பிராப்தி, ஆகையால் எல்லாம் இருந்தால்தான் கைவல்யம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இது சர்வாசு கீதாசு நிச்சிதோர்த்தா, இதான் சார் எல்லா கீதைகள்லையும் பகவத்கீதை முழுக்க தீர்மானமான அபிப்பிராயம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறான் பூர்வபட்சி. நீர் இப்படி சொல்றீரு, இதுக்கு என்ன பிரமாணம், நீங்க சொல்றதா இருந்தால் வாய்க்கு வந்தது சொல்லப்படாது, அதுக்கு என்னங்கிறத ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி காமிக்கணும், அப்பதானே நம்ப முடியும். ஆகையால் தத்ர ஞாபகம் சாஹு, இதற்கு ஞாபகத்தை சொல்கிறார்கள். அத்தியார்த்தஸ்ய கீழ் சொன்னதான அம்சத்துக்கு பிரமாணம் சொல்கிறார்கள். எப்படி அதகே ஸ்வமிமம் தர்மியம் சங்கிராமம் நகரிஷ்யதி, நீ இந்ததான தர்மத்துக்கு அனபநேதமான இந்த யுத்தத்தை பண்ணலேன்னா ததத்வ கீர்த்திம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா கீர்த்தியும் போயிடும், எல்லா கெடுதலும் வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படின்னா கர்மாவை விட்டா தோஷம் சொல்றார் பகவான், ஆகையால் கர்மாவை விடப்படாதுன்னு தெரியுது. கர்மண்யேவாதிகாரத்தே மாபலேஷு கதாச்சனா. அப்பா நீ எப்பொழுதுமே கர்மாவை பண்ணி கொண்டுத்தான் இருக்கணும், கர்மாவை விடப்படாது, கர்ம பலத்தில் ஆசைப்படப்படாது அப்படிங்கிறார். கர்மாவை விடப்படாதுன்னு எப்ப பகவான் சொல்கிறாரோ அப்ப கர்மாவை விட்டா மோட்சம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் சொல்றார் கர்மண்யேவாதிகாரத்தே. அதோட மட்டும் இல்ல, குரு கர்மைவ தஸ்மாத்வம், தஸ்மாத் ஆகியால் குரு கர்மைவ, நீ எப்பொழுதும் கர்மாவை பண்ணிக்கொண்டே இருன்னு சொல்றார். இவைகள்லாம் சொல்றதுனால நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு, கீதையில கர்மாவை விட்டு கேவல ஞானத்தினால மோட்சம்னு சொல்றது தப்பு அப்படின்னு தெரியுது இல்லையா? கீதையில கர்மாவை பண்ண கர்மாவை பண்ண பல முறைகள் பகவான் சொல்லி கொண்டிருந்தாரு. ஏன்னா கர்மாவை விட்டால் மோட்சம் அப்படின்னு நீங்க சொல்றீட, கேவல ஆத்ம ஞானத்தினால் மட்டும் மோட்சம்னு சொல்றீட, அது சரியாகாது அப்படின்னு தெரிஞ்சு. ஹிம்சாதிய தத்வாத் வைதிகம் கர்ம அதர்மாயா இது இயமபி ஆசங்கா ந காரியா. அதற்கு மேல சில பேர் இப்படி ஒரு சந்தேகத்தை படுறாங்க, யஜ்ஞ யாகங்கள்ல சார் அதுல ஹிம்சை எல்லாம் இருக்கு, பசு ஹிம்சை இருக்கு. இந்த பசு ஹிம்சை எல்லாம் இருக்குமே ஆனால் இந்த பசு ஹிம்சையானது எப்படி தர்மமாகும்? அஹிம்சை என்ன தர்மம்? பத்து பேரை ஹிம்சை பண்ணி பிராணியை ஹிம்சை பண்ணி பிராணியை கொன்னுட்டா அது வந்து ஹிம்சை, அது வந்து தர்மம்னு தாங்கள் சொல்றேல, அது சரியாகாதே அப்படிங்கிறான் சில பேர். இப்ப அதுக்கு சில பேர் அன்னைக்கு சொன்னால இன்னைக்கும் இப்படித்தான் பேசிட்டு இருக்க, அதுக்கு பதில் தெரியணும். ஹிம்சாதி யுக்தத்வாத், ஹிம்சை முதலியெல்லாம் கூடியிருப்பதனால் வைதிகம் கர்மா அதர்மாயா, வைதிகமான கர்மா அதர்மத்திற்குத்தான். இது இயமபி ஆசங்கான கர்த்தவ்யா, இப்படிப்பட்டதான ஆசங்க சந்தேகம் பண்ணப்படாது. சந்தேகம் சரியில்லை. கதம், ஏன் அப்படி, ஏன் அப்படி சந்தேகப்படப்படாதுங்கிறேள். சாஸ்திரம் கர்ம யுத்த லட்சணம், குரு பிராதிர புத்திர புத்திராதி ஹிம்சா லட்சணம், குருக்களையும் அண்ணன் தம்பிகளையும் பந்துக்களையும் கொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதான யுத்தமானது அத்தியந்த குரூரம், அப்படி ரொம்ப குரூரமா இருந்த போதிலும் ஸ்வதர்மா இது கிருத்வா ந அதர்மாயா, இது ஸ்வதர்மமாக இருக்கு, ஆகையால் ஸ்வதர்மமாக இருக்கக்கூடியது எப்பொழுதும் அதர்மத்துக்காகாது. ஸ்வதர்மம்னு சொன்னாலே ஸ்வத்தையோ தர்மஹா ஸ்வதர்மஹா, அது ஸ்வதர்மம், அது ஒரு நாளும் அதர்மமாகாது. ஆகையால் அது குரூரமா இருக்க அது பண்ணலாமா, அது தப்பல்லவா, ஹிம்சை அல்லவா அப்படிங்கிற விசாரம் உமக்கு இல்லை. ஏன் அப்படி சொன்ன, தர்மம் என்கிறது ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியாக வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அது அவனுக்கு தர்மம், இன்னொத்தம் பண்ணினா அது அதர்மமாகலாம். இது நன்னா தெரிஞ்சுக்கணும். தர்மம்ங்கிறது யார் பண்ணணும் யார் பண்ணப்படாதுங்கிறது ஒரு நியமம் இருக்கு. சாதாரணமாக ஒரு சரீரம் இருக்குன்னா அந்த சரீரத்தை அடிக்கக்கூடியதான அதிகாரம் அம்மாக்குத்தான் இருக்கு, அப்பாவும் பையனும் அடிக்கப்படாது. ஏன்? அவரதுக்கு நிமித்த காரணம், அது பிரயோஜனம் இல்லை. அம்மா தான் உபாதான காரணம், இந்த சரீரம் யாருக்கு சேர்ந்தது? அம்மாவுக்கு சேர்ந்தது. ஆகையால் அடிக்கிறது அவனை திருத்துறதுன்னா அம்மாவுக்கு தான் அதிகாரம், அப்பாவுக்கு இல்லை. அடுத்தது யாரு? ராஜபுருஷனுக்கு ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. இவன் தப்பு பண்ணினானே ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் தீங்கல் தீங்கு பண்ணினானே ஆனால் அவனை தண்டிக்கக்கூடியதான யோக்கியத்தை ராஜாவுக்கு உண்டு. அப்படி ராஜாவுக்கிட்ட தண்டனை வாங்கலைன்னா பரலோகத்துல யமனிட்ட தண்டனை வாங்கணும், அப்படி சாஸ்திரம். அதே போலயே ஒரு மனுஷனை பிராணனை வாங்கணும்னு சொல்லக்கூடியதான அதிகாரம் ராஜாவுக்கு உண்டு, இல்ல ஜட்ஜுக்கு உண்டு. அவன் தப்பு பண்ணிவிட்டான், கோரமான ஒரு காரியத்தை பண்ணினான்னு அவனை பிராணனை வாங்கிருங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை போடுங்கன்னு யாரு சொல்லலாம்? ஜட்ஜு தான் சொல்லலாம். அவர் சொல்றாரு, அவர் ஹிம்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மகாபாபின்னு வெய்யப்படாது. அப்ப என்ன, அவர் தப்பு பண்ணினான்னு தீர்மானமான பிறகு அவனுக்கு தண்டனை கொடுத்து பிராணனை வாங்கக்கூடியதான யோக்கியத்தை யாருக்கு இருக்கு? நியாயஸ்தானத்துல நியாயாதிபதிக்கு இருக்கு. மற்றவர்கள்லாம் பேசலாம், இவன் தப்பு பண்ணினான்னு பேசலாம், இவர் தப்பு பண்ணலேன்னு பேசலாம். ஆனால் அவனை கொல்லக்கூடியதோ இல்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா எனக்குடையதான ஒரு நிலை யாருக்கு இருக்கு? நியாயாதிபதிக்கு இருக்கு. ஆகையால் அவர் அதர்மம் பண்ணிட்டு இருக்கார் சார் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லலாமோ? கூடாது. ஏன் அவர் அவர் பண்ணக்கூடியதான காரியம் ஹிம்சையில முடிந்த போதிலும் அவர் தன்னுடைய டியூட்டி ஸ்வதர்மம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஸ்வதர்மத்தினால அவர் பண்றது அதர்மமாகாது. அதே போல க்ஷத்ரியனுக்கு நியாயமாக யுத்தம் வருமையானால் அந்த யுத்தம் பண்ணுவதனால அவனுக்கு அதர்மம் ஆகாது. அதே போலயே எங்கே யாகாதிகள்ல ஆட கொள்றா சார், அது ஹிம்சை இல்லையா அப்படின்னு பேசுற. இது இங்க பேசினது இல்ல, ஜெயினாலே முதல்ல ஆரம்பிச்சா 4000 வருஷத்துக்கு முன்னால. ஆகையால் அந்த ஜெயினால் பேசுறதுக்கு அவர் தத்துவம் புரியாம பேசிட்டு இருக்க. வேதம் என்ன சொல்றது, ஐயா இந்த இடத்துல ஒரு ஆடை ஹிம்சை பண்ணினாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்ற. இப்ப பாருங்க, ஒரு நாளைக்கு லட்சம் லட்சமா மொஹரம்ங்கிறான் அதுங்கிறான் இடுங்கிறான், அவன் பாட்டுக்கு லட்சம் லட்சமா அடக்கும், அதை யாரும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஒரு யாகம் எங்கேயாவது நடந்தது அதுல வந்ததுன்னா எஸ்பிசிஏன்னு சண்டைக்கு வரான். ஆனா நீங்க பேசலாம், சார் ஒன்ன கொல்றாரோ 10 பேரை கொல்றாரோ உங்களுக்கு கணக்கு இல்ல, கொல்றது கொல்றது தானே, அவன் தப்பு பண்றானே என்ன மட்டும் கேக்குறியேன்னு கேட்க விடாது, அதுவும் நீ கேட்க விடாது, நான் யாரையாவது கேட்பேன் அப்படின்னு சொல்றா ஜனங்கள்லாம். அவ சொல்றதா நியாயம் தான், அது வரைக்கும் நியாயம். ஆனால் யஜ்யத்துல ஹிம்சை பண்ணலாமா பண்ணப்படாதான்னு சொல்லக்கூடியது யாரு, நீரோ நானும் இல்லையே, வேதம் தான் சொல்றது. அப்ப வேதம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒத்துண்டு அதை பண்ணின பிறகு அந்த தர்மம் அதர்மம்னு சொல்றதுக்கு உமக்கு ரைட்டு கிடையாது. ஆகையால் வேதம் சொன்னதுனாலேயே வேதோக்தத்வா பிரமாணம், அது அஹிம்சையா ஹிம்சையா என்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்ப டாக்டர் வர்றார், கையிலயோ காலையோ உடம்புலயோ ஏதோ ஒரு இடத்துல புண்ணு வந்திருக்கு, கட்டி வந்திருக்கு. டாக்டர் கிட்ட போனா என்ன பண்றார், ஐயோ கட்டி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணு சொல்லி ஓடிக்கிறாரா என்ன, இல்லையே, அதை பருத்து எடுத்து நன்னா அழிச்சு சேர்க்கிறார், அதை கத்தியால கட் பண்றேன், உங்களுக்கு பிராணம் போற அளவுக்கு வலி இருக்கு. ஆனா அத்தனையும் பண்ணி அழுது, ஆனா அவருக்கு என்ன பண்றேன், வரப்போ 500 ரூபாய் பீச கொடுத்துட்டு வரேன். சுவாமி நார், இவ்வளவு ஹிம்சை படிச்சினா தான் ஏன் நாளைக்கு வலி குறையும், அவன் வலி குறையணும்னா என்ன பண்ணும், டாக்டர் பண்ற ஹிம்சை ஹிம்சை இல்ல அது நல்லது. அதே விதமாகத்தான் யஜ்யாதையில இருக்கக்கூடியதான ஹிம்சை ஹிம்சை இல்ல இது நல்லது. எந்த ஒரு ஆடை நீங்க கொன்னிருக்கீங்களோ அந்த ஆடுக்கு இனிமேல புனர்ஜென்மா இல்லாததான ஒரு நிலை, சாஸ்வதமான அது சொர்க்கலோகத்துல இருக்க போறது. இந்த யஜமானன் மாதிரி, இந்த யஜமானாவும் ஸ்வகர்மாவனால கொஞ்சம் இறங்கி வந்துருவான், அது கல்பாந்த காலம் அங்க இருக்கும். அப்ப ஆடுங்க நல்லது பண்றா கெடுதல் பண்றா அப்படின்னு சொல்லி டெய்லி நான் எங்க காத்திலேயே கொள்றேன்னு சொல்லப்படாது. அப்ப என்ன, யஜ்யத்துல கொன்னாத்தான் அதுக்கு விசேஷம். ஆகையில் யஜ்யமான பசுவுக்கு புண்ணியம் உண்டு இப்படி எல்லாம் சொல்றது. அதனால என்ன தெரிகிறது, எது தர்மம் எது அதர்மம் என்று வேதம் சொல்லி இருக்கணும். வேதம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யோஜனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதே போல க்ஷத்ரியனுக்கு யுத்தத்துல ஸ்வதர்மம், அவரை கொன்னாலே அண்ணன் தம்பிகளை கொண்டால பந்துக்களை கொண்டாலன்னு கேட்கப்படாது, அது தர்மம் அப்படிங்கிறது. யுத்த கதம் எப்படி, சாஸ்திரம் கர்ம யுத்த லட்சணம் யுத்தஸ்வரூபம், குரு பிராதிர புத்திராதி ஹிம்சா லட்சணம், குருவா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாரையும் கொன்றதுங்கிறது அத்தியந்த க்ரூரதரம், அபி மனிதன் மனசால கூட நினைக்க முடியாதான விவகாரம். இருந்தாலும் ஸ்வதர்மஹா இதி கிருத்வா, அது அவனுக்கு ஸ்வதர்மம் என்று, அதர்மாய ஆயல் யுத்தம் பண்ணினா அதர்மம் நினைக்கப்படாது. தது அகரணே சா, ஒருவேளை நீங்க பண்ணல என்ன, ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்சித்வா பாபமபப்ஸ்யதி, ததஹ பிறகு ஸ்வதர்மம் உன்னுடைய தர்மத்தையும் விட்டாய், யுத்தம் பண்ணல என்ன, கீர்த்திஞ்ச ஹித்வா, இத்தனை நாளா சம்பாதிச்சதான நல்ல பேர் இருக்கே அதையும் விட்டு விட்டு பாபமபப்ஸ்யதி, பாபத்தை அடைவாய் என்று இதி புருவதா. யாவஜீவாதிஸ்ருதிதோதிதானாம் ஸ்வகர்மணாம் யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் யாஹரஹ சந்தியாபாதீதா, இவெல்லாம் ஒரு நாள் விடப்படாது. ஆகையால் யாவஜீவாதிஸ்ருதிதோதிதானாம் ஸ்வகர்மணாம் பஸ்வாதி ஹிம்சா லட்சணானாம் ச கர்மணாம், இப்படி யஜ்யாகாதிகள் எல்லாமே அதர்மாயா, இவைகள்லாம் ஒரு நாளும் அதர்மத்துக்கு இல்லை. இது சுனிச்சிதம் புக்தம் பவதி, சுனிச்சிதமாக சொல்லப்பட்டது. ஆகையால் ஏதாவது என்னாச்சு, கர்மாக்கள் விடப்படாது, பூர்வபட்சம் என்ன சொன்னா, கர்மாக்களை விடப்படாது, அதுலயும் ஸ்வதர்மம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல சித்தாந்தி சொல்றார், தாதா சாத்து. அப்பா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்கு எது தர்மம்னு சொல்லு, எப்பொழுது எது தர்மம் சொல்ற. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தர்மம். நேற்றைக்கு ஸ்ரீராப்தி துவாதசி, துளசி கல்யாணம், சாயங்காலத்துல துளசிக்கும் அதே போலயே ஆம்ல விருட்சத்துக்கும் சேர்த்து விவாகம் பண்ணி, விசேஷமாக ஆம்ல விருட்சம் அந்த நெல்லிக்காய் அந்த அந்த ரெண்டையும் சேர்த்து விவாகம் பண்ணி சாயங்காலம் ஸ்திரீகள் பூஜை பண்ணும். நானும் பூஜை பண்றேன்னு ஆம்பளை ஆரம்பிச்சேன்னா தப்பு. ஆகையால் துளசி பூஜை யாருக்கு? ஸ்திரீகளுக்கு. யாருக்கு எது தர்மமோ அது அவளுக்குத்தான் தர்மம், இன்னொருவருக்கு தர்மம் இல்லை. அதே போலயே சந்தியாவந்தனாதிகள்லாம் அந்தந்த காலத்துல பண்ணணும். ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா, ராத்திரி 9 மணி ஆச்சு, நான் இப்பொழுது மத்தியானிக்கம் பண்றேன்னு ஆரம்பிச்சேன்னா அது தப்பு. அப்ப விவகாரம் என்ன? எந்த தேசம், எந்த காலம், அதுக்கு தகுந்தா போல தர்மங்கள். அதே போலயே இந்த தர்மங்கள்லயும் கர்மா எப்ப பண்ணணும், ஞானத்தை எப்பொழுது சம்பாதிக்கணும், யாருக்கு கர்மா யாருக்கு ஞானம், இந்த ரெண்டும் பகவான் விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதை கவனிங்கிற தாதா தத்து ஞான நிஷ்டா கர்ம நிஷ்டையோஹோ விபாக வச்சனா, ஞான கர்ம நிஷ்டையோஹோ, ஞான நிஷ்டா யாருக்கு, கர்ம நிஷ்டா யாருக்கு என்று விபாக வச்சனார். புத்திதுவய ஆசிரயோஹோ, இந்த புத்தி அந்த புத்தி அப்படின்னா, ஞானம் வந்ததான ஒரு நிலை, ஞானம் வராததான ஒரு நிலை. புத்திதுவய ஆசிரயோஹோ அசோச்சியானித்யாதினா பகவதா யாவது ஸ்வதர்மமபி சாவேஷ்யா இத்யேததந்தேன கிரந்தேன யத் பரமார்த்த ஆத்ம தத்துவ நிரூபணம் கிருதம் தத் சாங்கியம். முதல்ல அசோச்சானன்வசோச்சத்துவம் என்கிற இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்வதர்மமபி சாபேட்ச நவிகம்பிதும் அர்ஹதி அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகம் வரைக்கும், யத் பரமார்த்த ஆத்ம தத்துவ நிரூபணம், பரமார்த்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் எது இருக்கோ அது கிருதம் தத் சாங்கியம். அதுக்கு சாங்கியம்னு பேர். சம்யக் சாயதே பிரகாசியதே தத்துவம் அனயா இது சங்கியா. சங்கியான்னா என்ன? வைதிகி சம்யக் புத்தி. தயா சங்கியா பிரகாசியம் ஆத்ம தத்துவம் சாங்கியம். ஆகையால் சாங்கியம்னா ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். ஆகையால் தத் சாங்கியம் தத் விஷயா புத்தி, அந்த பரமாத்ம தத்துவ விஷயா புத்தி. இங்க புத்தினா அந்த கரண விருத்தின்னு பேர். சாங்கியம்னா ஆத்ம தத்துவம், அது சுத்த ஞானம். தத்விஷயா புத்தி எது? இங்க இருக்கிற புத்தி அங்க அந்த கரண விருத்தி. ஆத்மனஹா ஜன்மாதி ஷட் விக்ரியாபாவாத், பிறவி இருத்தல் வளருதல் மாறுதல் குன்னி போறதல் அழிதல் எனக்கூடியதான 6 விகாரங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கு. ஜாயதே அஸ்தி வர்தே விபரிணமதே அபக்ஷீயதே வினஸ்யதி. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த 6 உண்டு. ஜட பொருளா இருக்கட்டும், மனுஷியாதிகளா பசுவாதிகளா இருக்கட்டும், இந்த 6க்கும் இந்த ஷட் பாவ விகாரங்கள் உண்டு. 6 கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் அவைகள். ஆனா அது யாருக்கெல்லாம்? ஆத்மாவுக்கு இல்லை. ஜன்மாதி ஷட் விக்ரியாபாவாத், 6 விக்ரிகள் ஜன்மா, ஜாயதே அஸ்தி, அதுக்கப்புறம் வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஸ்யதி. இந்த 6 பாவ விகாரங்கள் அற்றது ஆத்மா. ஜன்மாதி ஷட் பாவ விகார் விக்ரியாபாவாத் அகர்த்தா இடி பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயதே. இந்த பகவத்கீதை 2 எனக்கூடியதான பிரகரணத்தை நிரூபணம் பண்றதுனால இது உண்டாகிறதோ சாங்கியா புத்தி. இதுதான் அகண்டாகார விருத்தி ரூபமான சாங்கிய புத்தி. சா ஏஷாம் ஞானினாம் உபசிதா பவதி, அது எந்த ஜானிகளுக்கு உபசிதமாக திருடமாக ஆகிறதோ தேசாங்காக ஏதஸ்யாக புத்தேகே ஜன்மனப்ராக், இப்படிப்பட்டதான அகண்டாகார ஞானம் சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக படித்து குரு சேவை பண்ணி குருவனுடைய அனுகிரகத்தினால எந்த ஒரு புத்தியானது வருகிறதோ அது வருவதற்கு முன்னால ஏதஸ்யாக புத்தேகே ஜன்மனஹா பிராக் ஆத்மனஹா தேகாதி வியதிரிக்தத்வா, சரீரத்தை விட ஆத்மா வேறா இருக்கு. ஏன்னா இங்க யஜ்யாகாதிகள் கர்மாக்கள் பண்றேன், நீங்க பூஜைகள்லாம் பண்றேள், ஜபம் பண்றேன், பூஜா ஜபங்கள்லாம் பண்ணேன்னா இந்த சரீரம் சொர்க்கலோகத்துக்கு போக போறது இல்லை. ஏன்னா கண்ண எதிர்க்க தெரிகிறது இந்த சரீரம் மரணானந்தரம் மரண சமயத்துல விழுந்து போறது. அது எப்படி விழறதா, பழுத்ததான இலை தானா மரத்துல இருந்து விழறதோ அப்படி விழறது. அந்த சரீரம் போச்சுன்னா அப்ப ஆத்மா இங்கே சரீரத்தை எரிச்சு விடுறாள, அப்ப ஆத்மா என்ன இருது, சரீரத்தை விட வேற இருக்கு, அது ஸ்வர்கலோகத்துக்கு போறது. இந்த சரீரம் போல சரீரத்தை விட வேறாக ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா தான் புண்ணிய லோகங்களுக்கு போகிறது அப்படின்னு தெரிஞ்சது. ஏதஸ்யாஹ புத்தேஹே ஜன்மன பிராக்கு ஆத்மனஹா தேகாதி வியதிரிக்தத்வா கர்த்ருத்வா போக்திருத்வாத்யபேட்சா, நான் கர்த்தா நான் போக்தா என்று நினைக்கிறவன் தர்மாதர்ம பூர்வகா, தர்மாதர்ம விவேக பூர்வகா, இது தர்மம் இது அதர்மம், இதை நாம் பண்ணணும் இதை நாம் பண்ணப்படாது எனக்கூடியதான விவேகத்தை அறிந்து மோட்ச சாதன அனுஷ்டான நிரூபண லட்சணா, மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிற ஞானம், அந்த ஞான சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணணும். ஞான சாதனங்கள் என்ன, கர்மாக்கள், பக்தி, உபாசனம், இவைகள்லாம், ஜபம், இவைகள்லாம் வேணும். ஒவ்வொரு மனுஷியனுக்கும் விடாம ஜபாதிகள்லாம் வேணும், சந்தியாவந்தனாது நித்திய கர்மாக்கள் வேணும், பக்தி வேணும், பகவான தரிசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், இவைகள்லாம் ஞானம் வருவதற்கு மோட்ச சாதனீபூதமான ஞானம் வருவதற்கு இது உபாயங்கள். நிரூபலட்சணா யோகா தத்விஷயா புத்தி யோக புத்தி, அப்படிப்பட்டதான புத்திக்கு யோக புத்தின்னு பேரு. சா ஏஷாம் கர்மணாம் முச்சிதா பவதி, அப்படிப்பட்டதான இது யார், அந்த கர்மாக்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ தே யோகினஹா. ததாச்ச பகவதா விபக்தே த்வே புத்தி நிர்திஷ்டே, அதனால் பகவான் கிளியர் கட் டிஸ்டிங்ஷன், இன்னாருக்கு இது இன்னாருக்கு இது அப்படின்னு. ஞானம் வந்தவாளுக்கு கேவல ஆத்ம ஜான நிஷ்டா, ஞானம் வரணும் என்று நினைக்கிறவாளுக்கு சந்தியாவந்தனம் ஜபம் ஹோமம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள். நிர்திஷ்டே ஏகா தேவிய தே தாங்கே புத்தி யோகேது இமாம் சுருணோ, ஏகா தே அபிஹிதே சாங்கே புத்தி, ஏகா இந்த சாங்கிய புத்தியானது உனக்கு சொல்லப்பட்டது. யோகேது இமாம் சுருணோ, யோக விஷயகமான புத்தியை மேல சொல்லுகிறேன் கேளு அப்படின்னு பிரிச்சு சொல்லிவிட்டு இருக்கார். தயோஸ்க சாங்கிய புத்தி ஆசிரியாம் ஞான யோக நிஷ்டான ஞான யோகேன நிஷ்டாம் சாங்கியானாம் விபக்தாம் பட்சதி, அவ்விரண்டு வழிகளில் ஞான புத்தி ஆசிரியமான ஞான புத்தி சாங்கிய யோக ஞானம் யார், சாங்கிய புத்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஞான யோகேன நிஷ்டானாம், 24 மணி நேரமும் ஞானத்திலேயே இருக்கணும், அதை தவிர வேற ஒன்றும் பண்ணப்படாது. அப்படி சாங்கியானாம் விபக்தாம் பட்சதி, இதை பிரித்து சொல்றார். புறா வேதாத்மநாமயா புரோக்தா, 4 அத்தியாயத்தில் முதல்ல நான் முன்னாலேயே இது வேதஸ்வரூபமா நான் சொன்னேன் என்று. ததாச்ச யோக புத்தி ஆசிரியாம் கர்மயோகேன நிஷ்டாம், அதே போலயே யோக புத்தி யாருக்கு ஆத்ம ஜானம் வர்றதுக்கு அதிகாரம் இல்லையோ அவளுக்கு கர்மயோகேன நிஷ்டாம், கர்மயோகத்துல அவளுக்கு நிலையை விபக்தாம் வட்சதி கிளியர் கட்டா சொல்றார். கர்மயோகேன யோகினாம் இதி ஏவம் சாங்கிய புத்திம் யோக புக்திஞ்ச ஆசிரிச்சா, இப்படி ஜான நிஷ்ட ஜானம் வராதவாளுடைய நிலை இந்த ரெண்டையும், துவே விபக்தே பகவதைவ யுக்தே, பகவானே இந்த ரெண்டும் பிரிச்சு காட்டியிருக்கார். ஞான கர்மணோ கர்த்தத்வ அகர்த்தத்வ ஏகத்வ அநேகத்வ, கர்மாவை பண்றவன் நான் கர்மாவை பண்ணுகிறேன் சங்கல்ப பூர்வகமாக பண்ணுகிறான். அவனுக்கு போக்தத்துவம் உண்டு, எனக்கு இந்த பலம் வேணும் என்பதற்காக பண்ணுகிறான். நான் பண்ணுகிறேன் எனக்குடையதான கர்த்தத்துவ புத்தியோட பண்ணுகிறான். ஞானியா இருக்கிறவன் நான் அகர்த்தாங்கிறான், எனக்கு ஒரு பலமும் வேண்டாம் ஆத்ம ஜானமே இருக்குங்கிறான். நான் எதையும் பண்ணலேன்னு பண்ணுகிறேன் எனக்குடையதான எண்ணம் இல்லை. ஆகையால் அந்த நிலை வந்த ஞானிக்கு கர்மா இல்லை, அந்த நிலை வருவதற்கு முன்னால அந்நிலை வருவதற்காக அர்ஜுனன் போன்றவர்களுக்கு கர்மா இருக்கு. ஆகையால் ஒருவருக்கே கர்மாவும் ஞானமும் என்று சொல்வது தவறு. பகவான் அர்ஜுனனை உனக்கு அந்த நிலை வரலப்பா, ஆகையால் யுத்தம் பண்ணுங்கிற, அந்த நிலை வந்த பிறகு நான் யுத்தம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்டானு அதுக்கப்புறம் நீங்களும் பண்ண போறதில்லை, ஏன்னா நான் அகர்த்தா எனக்கூடிய நான் ஞானம் வரப்போறது அப்படின்னு விஸ்தாரமா சொல்லியிருக்கார். ஆகையால் ஞானம் கர்மாவோட சேராது, இப்படி சேராதுன்னு சொல்லி, ஆகையால் கர்மாவும் ஞானமும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னது தப்பு. ஞானமானது தனி வழி, கர்மாவானது தனி வழி. ஆகையால் அர்ஜுனனுக்கு ஞானத்துல இப்ப அதிகாரம் இல்லை, ஆகையால் அவனுக்கு கர்மாவைத்தான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது மேல போய் சொல்ல சொல்லறார்.